கடவுள் கிறிஸ்துவின் வாயிலாக உலகினரை தம்மோடு ஒப்புரவு ஆக்கினார். அந்த ஒப்புரவு செய்தியை அவரே எங்களிடம் ஒப்படைத்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக,
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
மத்தேயு எழுதிய தூயன செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாற்றி உமக்கே.
அதிகாரம் 12, இறைவார்த்தைகள் 14-21 வரை. பரிசேயரோ வெளியேறி இயேசுவை எப்படி ஒழிக்கலாம் என அவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்தனர். இயேசு அதை அறிந்து அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். பலர் அவருக்கு பின் சென்றனர். அவர்கள் எல்லாரையும் அவர் குணமாக்கினார். தம்மை குறித்து வெளிப்படையாக பேச வேண்டாம் என அவர்களிடம் அவர் கண்டிப்பாக சொன்னார். இறைவாக்கினராகிய எசையா உரைத்த பின்வரும் வாக்குகள் இவ்வாறு நிறைவேறின. இதோ என் ஊழியர், இவர் நான் தேர்ந்து கொண்டவர், இவரே என் அன்பர், இவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகிறது, இவருள் என் ஆவி தங்கும்படி செய்தேன், இவர் மக்களினங்களுக்கு நீதியை அறிவிப்பார், இவர் சண்டை சச்சரவு செய்ய மாட்டார், கூக்குரலிடமாட்டார், தம் குரலை தெருவில் எழுப்பவும் மாட்டார், நீதியை வெற்றி பெறச் செய்யும் வரை நெறிந்த நாணலை முறியார், புகையும் திரியை அணையார், எல்லா மக்களினங்களும் இவர் பெயரில் நம்பிக்கை கொள்வர். ஏது ஆண்டவரின் அருள் வாக்கு?
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவர்கள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, தர்மையான இறை பகிர்வு நேரத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். அநேகர் இந்த இறைவார்த்தையினுடைய ஆடை அணிந்து அல்லது இந்த இறைவார்த்தை என்கிற உணவை உட்கொண்டு நீங்கள் பலனோடு கூட பயணித்து கொண்டிருக்கிறீங்க. அநேகர் சாட்சிகளை நீங்கள் சொல்லி கொண்டிருக்கிறீங்க, எங்களோட பகிர்ந்து கொள்கிறீங்க, மிக்க மகிழ்ச்சி. இது ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதருக்குரிய அல்லது ஒரு குழுவினருக்குரிய ஒரு பெருமையாக அல்ல, மாறாக கடவுளுக்குரிய பெருமையாகவே இதை நாம் பார்க்கிறோம். நீங்கள் இவ்வளவு நாள் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருந்தோம், அப்போல்லாம் பார்க்க முடியாத ஒரு மகிழ்ச்சியை இப்போ இந்த காலகட்டத்தில் நம்ம பார்க்குறோம். அப்படின்னா அதில் நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் ஒன்று உண்டு, அதுதான் வார்த்தையின் வல்லமை. இந்த வார்த்தை நமக்குள்ளே போகிற போது என்ன நடக்கிறதுன்னா நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை நம்ம பார்க்குறோம். இந்த வாழ்க்கை நமக்கு இந்த வார்த்தை நமக்குள்ளே போகிற போது அது வாழ்க்கை என்கிற காரியத்தை அபிஷேகமாக மாற்றுகிறது. இதுதான் வார்த்தைக்குரிய வல்லமை. இந்த வார்த்தைக்கு உயிர் உள்ளது. நம்ம பைபிளில் தான் பார்க்குறோம், இறைவார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் வாய்ந்தது. இப்போ இந்த ஆற்றல் வாய்ந்த வார்த்தையை நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா பூட்டி வைக்கக்கூடாது. அதனால தான் சொல்கிறோம், வீடுகளில் பைபிள் நீங்கள் பயன்படுத்துகிற இடத்துல இருக்கணும், குப்பைக்கும் போயிடக்கூடாது, சும்மா தூக்கி அங்கேயும் போடக்கூடாது. அது ஒரு பக்தியுள்ள ஒரு புத்தகம், பரிசுத்தமான வேதாகமம். அதை தூக்கி பரணியில் பத்திரமாக வைக்கிறேன் மேலே வச்சுட்டு நம்ம பேசாட்டு உட்கார்ந்துருக்கக்கூடாது, ரெண்டுமே தவறு. அப்போது இதை பயன்படுத்தணும் நம்ம, அதுதான் நம்ம சொல்ல வரோம். இந்த இறைவார்த்தை தன்னிலையிலே அது உயிர் உள்ளதா அப்படின்னா இல்லை. அது வந்து பைபிளை வந்து நீங்கள் வீட்டில் வாங்கி மேலே வச்சிட்டிங்கன்னா அது உயிருள்ள வார்த்தை என் வீட்டுக்குள்ளே வேலை செய்யும் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. அவர் கிராமத்தில் இருந்தப்போ எல்லோரும் பைபிள் வாங்கணும் அப்படின்னு நான் கட்டாயப்படுத்தினேன். அப்போ ஒரு பாட்டியம்மா வந்து கேட்டாங்க, ஃபாதர் எனக்கு படிக்க தெரியாது, ஃபாதர் எழுத படிக்க தெரியாது, நானும் இந்த பைபிள் வாங்கணுமா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், நீங்கள் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை, நாங்கள் வாசிக்கிறத நீங்கள் காது கொடுத்து கேட்டால் போதும். நீங்கள் வேணும்னா ஒன்று செய்யலாம், வீட்டில் வாங்கி வச்சு உங்கள் பேர பிள்ளைங்க இருக்கு இல்லையா அதுங்களை வாசிக்க சொல்லி நீங்கள் கேட்குறதா இருந்தால் வாங்கிட்டு போங்க அப்படின்னு. அதோ அதை சும்மா கொண்டு போய் வச்சுருந்தா எனக்கு அது வேலை செய்யணும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. அப்போ இந்த இறைவார்த்தை பாருங்கள், நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒன்றை செய்து அப்படின்னா அது உயிர் உள்ளது. இப்போ அதான் நான் சொல்லுவேன், இப்போ உங்கள் வீட்டிலேருந்து நீங்கள் வெளியில் போகிறீங்க, உங்கள் வீட்டை விட்டு நீங்கள் வெளியில் போகும்போது உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு சின்ன குட்டி பிள்ளைய ஒரு பொட்டியில் போட்டு பூட்டிட்டு போவீங்களா? ஒரு ட்ரங்கு பெட்டியில் போட்டு பூட்டிட்டு பாய் பத்திரமாயிரு அப்படி சொல்லிட்டு போக முடியுமா? நம்ம செய்ய மாட்டோம். ஏன்னா அது உயிருள்ள குழந்தை, அந்த உயிருள்ள பிள்ளைகளை நம்ம அப்படி செய்கிறதில்ல. சில வேளைகளில் வீட்டில் வீட்டுக்குள்ளே வச்சு பூட்டிகிட்டு போனாலே நம்ம அதை வந்து கண்டிக்கிறோம், அப்படி செய்யக்கூடாது, குழந்தைகள் அப்படி விட்டுட்டு போகக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ உயிருள்ள எதுவுமே இப்படி தான் கணிக்கப்படணும், இப்படி தான் அவங்க மதிக்கப்படணும் அப்படின்ற ஒரு வரைமுறை இருக்கிற பொழுது உயிருள்ள வார்த்தையை மட்டும் நீ எப்படி ஒரு பொட்டியில் வச்சு பூட்டிட்டு நிம்மதியாக வாழ முடியும்? அப்போ அந்த உயிருள்ள வார்த்தை நம்மளோட பயணிக்கணும். அது உங்களோட பயணிக்கிற போது அதனுடைய வல்லமையை நீங்கள் பார்ப்பீங்க. சிம்பிள் லாஜிக் தான், செய்து பாருங்கள். செய்து கொண்டு இருக்கிறீங்க, அநேகர் உங்களை பாராட்டுறோம். இந்த நாளில் பாருங்கள், ஆண்டவருடைய வார்த்தை மீகாவினுடைய அந்த இறைவாக்கினுடைய நூலிலிருந்து நமக்கு ஒரு சமூக அக்கறையோடு கூட வெளிப்படக்கூடிய வார்த்தைகளாக இருக்கிற சமூக அக்கறை. இயேசுவிடத்தில் அந்த சமூக அக்கறை இருந்தது, அதை தான் நம்ம நற்செய்தியில் பார்க்குறோம். பாருங்கள், இயேசு போய் நன்மை செய்துட்டே வந்தார், அவர் வீம்புக்காக செய்யலை. அவர் அந்த பரிசேயர்களை வெறுப்பேற்றணும், சதுசேயர்களை வந்து இரிட்டேட் பண்ணணும் அதுக்காக அவர் செய்யலை. அவர் எதற்காக எல்லாம் செய்தார்ன்ற வேதம் சொல்கிறது, நீதியை வெற்றி பெற செய்யும் வரை அப்படின்ற வார்த்தை வருது. அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை, ஆண்டவர் என்ன செய்ய, நீதியை நிறைவேற்றுறாரு, நீதி மக்களினங்களுக்கு நீதியை அறிவிப்பார், அதைத்தான் அவர் செய்கிறார். அவர் எது நீதி என்று கருதுகிறார், ஏதோ இந்த சட்டம் வந்து இவர்களை இறுக்கி பிடிச்சிருக்கு அப்படின்னா அது நீதி அல்ல, அந்த வேதனையிலிருந்து அவர்களை விடுவிப்பது தான் நீதி. இரக்கம் தேவை, பலியை நம்ம செய்யணும் இல்லைன்னு நம்ம சொல்லலை, ஆனால் பலியை விட இரக்கம் அதிகமாக தேவையாக இருக்குது அப்படிங்கிறத ஆழமாக தன்னுடைய செயல்பாட்டில் காட்டினார். அதனால தான் தன்னுடைய ஊழியரை பற்றி வேதம் சொல்லுகிற போது எசையா நூல்லையே இயேசுவை பற்றி எழுதியாச்சு, இதோ என் ஊழியர், இவர் நான் தெரிந்து கொண்டவர், இவரே என் அன்பர், இவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகிறது, இவருள் என் ஆவி தங்கும்படி செய்தேன், இவர் மக்களினங்களுக்கு நீதியை அறிவிப்பார், இவர் சண்டை சச்சரவு செய்ய மாட்டார், கூக்குரலிட மாட்டார், தம் குரலை தெருவில் எழுப்பவும் மாட்டார், நீதியை வெற்றி பெற செய்யும் வரை நெறிந்த நாணலை முறியார், புகையும் திரியை அணையார், எல்லா மக்களினங்களும் இவர் பெயரில் நம்பிக்கை கொள்வர். அப்போ ஆண்டவருடைய இயேசுவுடைய செயல்கள் எல்லாம் இந்த வார்த்தைகளுக்கு ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய ஒரு நல்ல வார்த்தைகளாக இருக்கிறார். அந்த அவருடைய வாழ்க்கை முறையை இந்த வார்த்தையோடு ஒப்பிட்டு பார்க்குற போது அவர் அப்படி தான் இருந்தார். அவர் போய் சும்மா கிடக்கிறவங்களெல்லாம் சுரண்டி பார்க்கல, அவர் யார் அவர்களை எதிர்த்து வந்தாங்களோ அவங்களுக்கு விளக்கம் சொல்கிறார், பரிசேயர்களுக்கு விளக்கம் தான் கொடுக்குறார், அதை கடுமையாக கொடுக்குறார். சில வேலைகளில் அவர் என்ன செய்யலை, நெறிந்த நாணலை முறியார், புகையின் திரிய அணையார், எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு காரியங்கள், தேவையற்ற காரியத்தை செய்து அவர் தன்னை பெரிய மனிதராக பிரபலியப்படுத்தி கொள்ளவில்லை. அவருடைய செயல்பாடு எல்லாமே எதை நோக்கி இருந்ததுன்னா, நீதியை அறிவிக்கக்கூடிய, நீதி வெற்றி பெற செய்யும் வரை அதை செயல்படுத்தணுங்கிற அந்த உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய காரியமாக இருந்துச்சு. இன்றைக்கி மீக்கா நற்செய்தியில், மீக்கா ஆகமத்தில் புத்தகத்தில் இருந்து நம்ம வாசிக்கிற அந்த முதல் வாசகத்தினுடைய அந்த அழுத்தத்தை என்ன இதில் பார்க்குறோம் அப்படின்னா, சமூக அக்கறை. அவர் பாருங்கள், நீங்கள் படுத்துக்கிட்டு ஏழை எளியவர்களை அடக்கி ஒடுக்குறீங்க, எளியவர்களை நீ ஏமாற்றி சொத்துக்களை பறிமுதல் பண்ணிக்கிற, எடுத்து நீ வச்சுக்கிற, ஸோ அதெல்லாம் ஆண்டவருடைய பார்வையில் தீமையாக இருக்கிறது அப்படின்னு ஆண்டவரே வெளிப்படுத்துகிற அந்த காரியமாக அது சொல்லப்பட்டிருக்கிற. ஆண்டவர் எப்படி அந்த மாதிரியான காரியத்தை எல்லாம் தண்டிக்க போகிறார் அப்படிங்கிறதையும் நம்ம வேதத்தில் பார்க்குறோம். ஸோ இந்த இரண்டு வாசகத்தினுடைய ஆழத்திலிருந்து நம்ம ஒரு சிந்தனைக்குள்ளே போகிறோம். நிறைய நேரம் நம்ம என்ன செய்கிறோம், அடுத்தவர்கள் எளியவர்கள் அப்படின்னு பார்க்குற போது அவர்களை நம்ம காயப்படுத்துவது, அவர்களிடமிருந்து உள்ளதை பறிப்பது. இன்றைக்கி அது ஸ்கூலில் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே ரெண்டு பாஸ்லாம் இருப்பாங்க. இந்த ஸ்கூலில் வந்து ஒவ்வொரு கிளாஸ்லேயும் ஒரு பேக் பெஞ்சில் ஒரு பாஸ் இருப்பாங்க. அவங்களுடைய வேலை என்னென்னா, அங்கே இருக்கிற நோஞ்சாம் பசங்களை பிடிச்சிக்கிட்டு வம்புழுக்கிறது. இது அடிப்படையிலேயே வந்துடும். ஸ்கூலில் ராகிங்லாம் சொல்கிறாங்களே, ஸ்கூலில் காலேஜிலலாம் இப்போ ராகிங்னு சொல்கிறாங்க. இந்த ராகிங்னா என்ன? அது பார்த்தீங்கன்னா எளியவர்களை அவர்கள் இழிவுபடுத்துவது, எளியவர்கள் வழியாக அவர்கள் தங்களுடைய பெருமையை நிலைநாட்டுவது. இதில் நிறைய பிள்ளைங்கள்லாம் என்ன செஞ்சுருக்கிறாங்க, ரொம்ப கேவலப்படுத்தப்பட்ட நிலையில் அவங்க இறந்தும் போயிருக்கிறாங்க. அந்த மாதிரியான வேதனைகளை எல்லாம் நம்ம பார்க்குறோம். ஸோ இது இந்த 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 நிகழ்வு அடிப்படையிலேயே எல்லா தளத்திலையும் அது நிறைந்து கிடக்கிறத பார்க்குறோம். சமூகத்திலையும் அப்படி தான் இருக்குது. பணக்காரர் அப்படிங்கிற அந்த நிலையில் இருக்கிறவங்க எளியவர்களை ஒடுக்கக்கூடிய ஒரு வேதனையை இன்றைக்கி இல்லை, நம்ம அன்னையிலேருந்தே பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். அன்னையிலிருந்து மீக்காவினுடைய காலத்தில், இறைவாக்கினுடைய காலத்தில் இருந்து இந்த அடக்குமுறை என்பது அது நிகழ்வேறி கொண்டே இருக்கிறது. நம்முடைய வேதத்தில் முதல்ல லேவியர் புத்தகத்தில் பார்த்தீங்கன்னாக்க அந்த யூபிலி ஆண்டு அப்படின்னு ஒரு ஆண்டு சொல்லுவாங்க, யூபிலி ஆண்டு. அந்த யூபிலி ஆண்டினுடைய ஆழம் எங்கே அப்படின்னாலே இது அடுத்தவருக்கு கொடுக்கிற அந்த அபிஷேகத்தை தான் அது காட்டுது. இன்னொரு கான்செப்ட் வரும், அடைக்கல நகர்கள். இப்போ ஒருத்தன் அநியாயமாக தீர்ப்பிடப்பட்டுட்டான்னா அவன் கொல்ல பார்க்குறாங்க, கல்லால் அடித்து கொல்ல பார்க்குறாங்கன்னா உடனே அவன் என்ன செய்யணும்னா அந்த அடைக்கல நகருக்குள்ளே போய் ஒழிஞ்சிக்கணும். அந்த அடைக்கல நகருக்குள்ளே போயிட்டால் அவனை யாரும் கை வைக்கக்கூடாது, அவன் கேஸ் வந்து கோர்ட்டுக்கு வரும், அதுக்கு பிறகு தான் அவன் மேலே தண்டனை தீர்ப்பு வைக்கப்படும். அப்போ பார்த்தீங்கன்னாக்க ஆரம்ப கட்டத்திலேயே இப்படிப்பட்ட அடுத்தவர் ஏதாவது ஒரு அதாவது எளியவர்களுக்கான ஒரு நீதி கொடுக்கப்படணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு அந்த ஒரு காரியங்கள் எல்லாம் அமைக்கப்பட்டிருந்ததை நம்ம பார்க்குறோம். இன்றைக்கும் நம்ம யோசிக்கணும், இந்த நீதி அப்படியாக இருக்கிறதா, நம்ம பக்கம் இருந்து அந்த நீதி காப்பாற்றப்படுதா அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்க்க வேண்டிய நேரம் உண்டு. ஆகவே இந்த அருமையான வேலையில் நம்ம பார்க்குறோம் பிள்ளைகளை, ஆண்டவருடைய வார்த்தை பல இடத்துல நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறது. ஏன் வந்து ஒருத்தன் வந்து இன்னொருத்தனை அடிமைப்படுத்துகிறான், ஏன் வந்து ஒருத்தனை அடித்து பிடுங்குறான், ஏன் வந்து அடுத்தவங்களை ஒருத்தவங்க ஏமாத்துறாங்க அப்படின்னு நம்ம பார்க்குற போது அதில் ஒரு பேராசை, எல்லாம் எனக்கு தான் வரணும் அப்படிங்கிற அந்த பேராசையினுடைய அந்த உச்சக்கட்ட நிலை தான் அடுத்தவர்களை குற்றப்படுத்த வைக்குது, அடுத்தவர்களை அவங்க வாழ்வு தரத்தில் கீழே தள்ள வை, அவனை கீழே மிதித்து நான் மேலே ஏறி நிற்கணும். பேராசை அதிகார வர்க்கத்தில் நம்ம பார்க்கலாம். ஒரு கம்பெனியில் 10 பேர் வேலை செய்கிறாங்கன்னா யார் யாரை போட்டு விட்டு வாழலான்னு பார்த்துக்கிட்டு இருப்பான். எல்லா இடத்துலையும் உண்டு, எங்கெல்லாம் குடும்பமாக வேலை செய்கிறோமோ அங்கெல்லாம் இந்த ஒரு உணர்வு வெளிப்பட்டு கொண்டே தான் இருக்கும். என்கிட்ட யாராவது வந்து என்னுடைய பங்கிலேயோ அல்லது என்னோட நான் பணி செய்யக்கூடிய எந்த தளத்திலேயோ யாராவது வந்து என்கிட்ட சாமி உங்களை பற்றி ஆமே ஒரு மாதிரி சொன்னான்னு சொன்னாங்கனாக்க பேசினவன் மீது எனக்கு கோபம் வராது, வந்து சொல்கிறான் பார்த்தீங்களா அவன் மேலே தான் எனக்கு கோபம் வரும். ஏன் தெரியுமா, அவனாவது எனக்கு பயந்துக்கிட்டு பின்னாடி தான் சொன்னான், இவன் தான் அந்த வேதனையை என் கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து என்கிட்ட என் நெஞ்சில் வைக்கிறவன். உடனே நான் என்ன செய்வானோ, அவனுக்கு இப்படி பேசிட்டாங்களேன்னு பொங்கி அப்படியே இவன் இன்னமும் நம்மால் மாறியும். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், எதிராளி யார், பேசினவன் இல்லை, ஒன்றுகிட்ட அந்த காதலை வந்து சொல்கிறான் பார்த்தீங்களா அழிவினுடைய செய்தியை, அவன்தான் எதிராளி. இன்றைக்கி நம்ம பகுத்து பார்க்க முடியல. அதனால் நம்ம என்ன செய்கிறோன்னா அடுத்தவர்கள் மீது ஏறி நிற்கக்கூடிய, அடுத்தவங்களை எதையாவது சொல்லி அவங்க வாழ்வை சிதைச்சிட்டு நம்ம அந்த இடத்துல ஒரு ஆளாக நிற்கணும் அப்படிங்கிற ஒரு சுயநலத்தினுடைய எண்ணம், அதனுடைய வேறு விதமான அடையாளம் பேராசை. அப்படி தான் நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி எல்லா தளத்துலேயும் அது இருக்குது. ஒரு குரு வந்து சீடர்களோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறார். அந்த குரு மடத்தில் ஒரு 50 சீடர்கள் இருக்கிறாங்க. திடீர்னு அந்த குரு மடத்தில், அந்த துறவு மடத்தில் ஒரு சலசலப்பு. திடீர்னு கடவுள் வந்து சொல்கிறாரு, துறவு மடம் வந்து சரியாக இல்லை, இங்கே நிறைய பேர் வந்து சரியான வாழ்க்கை வாழலை, அதனால் இந்த கூட்டத்துக்குள்ளே எவனோ ஒருத்தன் இருக்கிறான், தீயவன் இருக்கிறான், அவன் பொருட்டு நான் என்ன செய்ய போகிறேன், இந்த அந்த தீயவன் பொருட்டு இந்த துறவு மடத்தை நான் அழிக்க போகிறேன், இடியை போட்டு அழிக்க போகிறேன், அதனால் காப்பாற்றிக்கிறவங்க காப்பாற்றிக்கங்க அப்படின்னு சொல்லி நீ அந்த தீயவனை எடுத்து ஓரமாக வை, நான் அவனை மட்டும் கொண்டுடுவேன் அப்படின்னு கடவுள் வந்து அந்த துறவு மடத்த தலைவருக்கு செய்தி சொல்லிட்டார். கடவுள்கிட்டேருந்து செய்தி வந்துருச்சு. இன்னொன்றையும் அடுத்த நாள் எல்லாத்தையும் கூப்பிட்டு துறவு மடத்தில் எல்லாத்தையும் உட்கார வச்சாச்சு. அப்போ துறவி ஒரு பிளான் பண்ணுறார், ஹெட்டு குரு என்ன பிளான் பண்ணுறாரு, எவனோ ஒருத்தன் தானே இருக்கிறான், அவனை ஒருத்தனை தள்ளி வச்சிட்டோன்னா கடவுள் என்ன செஞ்சிருவார், அவனை மட்டும் கொண்டுடுவார், மற்றவெல்லாம் காப்பாற்றப்படுவோம் அப்படின்னு கேட்குறாரு. கடவுள்கிட்ட சொல்லிட்டார், நான் அந்த ஒரு ஆளை அந்த மரத்தை தொடுறதுக்கு அனுப்பி வைக்கிறேன், அந்த வேப்ப மரத்தை போய் அவன் தொடும்போது இடியை போட்டு அங்கே கொண்டுடுங்க, அவனை மற்றவங்கள காப்பாற்றிடுங்க அப்படின்னு சொல்லி கான்ட்ராக்ட் பேசியாச்சு. துறவு மடத்தில் எல்லாத்தையும் கேட்குறாரு, யாரா அந்த படுபாவி, யார் சொல்லிடு சொல்லிடுன்னு. எல்லாரும் சொல்கிறாங்க, நான் இல்லை நான் இல்லை நான் இல்லைன்றாங்க. நான் இல்லைன்னு சொன்னால் மட்டும் பரவாயில்ல, இவன்தான் அவன்தான்னு சொல்லி எல்லோரும் கை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இந்த கான்ட்ராக்டுக்கு வராரு, எல்லோரும் வா. அப்போ எல்லோரும் சொல்கிறாங்க, ஒருவேளை குரு நீங்களாகவே இருக்கலாமே பெரிய பாவி அப்படின்னோடனே குரு சொல்கிறார், அட பாவிகளா, நான் குருடா, இப்போ பாரு நான் ஓடிட்டு போய் தொட்டுட்டு வரேன் பார் அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்கிறாரு, பயந்துக்கிட்டே போய் தொடுறார். ஏன்னா அவர் எப்படின்னு அவருக்கு தெரியும் இல்லையா, பயந்துக்கிட்டே போய் தொடுறாரு. இடி உள்ளலை. அவர் ஓடிட்டு வந்து சொன்னார், பாவி பயல்களா, என்னையே சொல்லிட்டீங்க பத்தியா, என் மேலே இடி உள்ளலை பத்தியா, அடுத்தது ஒருத்தன் ஓடனான், அடுத்தது ஒருத்தன் ஓடனான், இப்படி ஒவ்வொருத்தனாக ஓடிட்டு போய் தொட்டுட்டு வந்து, நான் இல்லைங்க நான் தான் அப்போவே சொன்னேன்ல, இந்தா இங்கே உட்காந்துருக்கான் பாருங்க இவன் தான் அவன் தான்னு ஒவ்வொருத்தரையாக மாற்றி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. எல்லோரும் ஓடியாச்சு. கடைசியாக ஒரே ஒருத்தன் உட்காந்துருந்தான். சொன்னாங்க, படுபாவி பயலே, இத்தனை வருஷமாக இந்த மடத்தில் நீ தாண்டா பாவியாக இருந்திருக்கிறியா, ஒன்றுமே பேசாத உமை உமை கொட்டா மாதிரி இருந்துக்கிட்டு எல்லா பாவத்தையும் செஞ்ச பாவி நீ தானடா, போடா போய் செத்து தொலை அப்படின்னு சொல்லி அவன் சொன்னான், நான் பாவமே செய்யலை, நான் ஒரு பாவமும் செய்யலை அப்படின்லாம் அழுது பார்த்தான். போ இடி உன் தலையில் உள்ள போகுது அப்படின்னு எல்லாரும் சபித்து அவனை அனுப்பி வச்சாங்க. அவன் ஓடி போய் மரத்தை தொட்டான், டம்மார்னு இடி விழுந்துச்சு. எங்கே விழுந்துச்சு, அங்கே விழுவலை, இங்கே விழுந்துருச்சு, மரத்தில் விழுவுன்னு பார்த்தாங்க. உட்காந்துருந்த 49 பேர் மேலே விழுந்துருச்சு. அந்த ஒருத்தனுக்காக தான் கடவுள் 49 பேரை காப்பாற்றிக்கிட்டு இருந்திருக்கிறார். பாருங்கள், இன்றைக்கி நிறைய நேரம் நம்ம நினச்சிட்டு இருக்கோம் நம்ம தான் நல்லவங்க நல்லவங்க அப்படின்னு. நம்ம கண்ணோக்கி பார்க்கணும், நம்ம கண்ணை திறந்து பார்க்கணும். இன்றைக்கி பேராசைங்கிற தீயில் எத்தனை பேர் எரிஞ்சிக்கிட்டு இருக்கிறோம் நம்ம, அதை நம்ம கண்ணோக்கி பார்க்கணும். அரசராகமத்தில் முதல் புத்தகத்தில் பார்க்குறோம், 21வது அதிகாரத்தில் பார்க்குறோம், இந்த நாபோத் அப்படிங்கிற மனுஷனுடைய கதையை ஏற்கனவே நம்ம பேசியிருக்கிறோம். அந்த கதையை ஞாபகப்படுத்துகிறோம். அவன் பாருங்கள், இந்த ஆகாபு அவங்ககிட்ட இருக்கிற சொத்து பத்து பத்தலைன்னு அந்த நாபோத் வச்சுருந்த ஒரு சின்ன திராட்சை தோட்டத்தை வாங்கிறதுக்கு அவனை கொன்று விட்டு அந்த ஜெசபேல் அரசி அதை எடுத்து அவன்கிட்ட கொடுக்குறான். இந்த பேராசை பார்த்திங்களா, அந்த எளியவர்களை நசுக்குனா ஒருத்தன் ஒன்று கேட்க மாட்டான் அப்படின்னு நினைக்கிற காயின் ஆபேல்ட, ஆபேல் கொன்னுட்டா கடவுளை கேட்க போகிறாரு, அவனுக்கு தெரியல காயினுக்கு தெரியல, ஆனால் கடவுள் கேட்டார் பார்த்திங்களா, ஏதோ உன் சகோதரனுடைய அந்த குரல் இரத்த குரல் என்னை நோக்கி கூப்பிடுது அப்படிங்கிறார், சத்தம் கேட்குது நீதிக்காக அது கேட்குது. அப்போ ஆண்டவர் நீதிக்கான குரல் கொடுக்கிறவராக இருக்கிறார். நீதிமொழி 21 சொல்லப்பட்டிருக்கிற அந்த இறைவசனங்கள், மன்னவன் மனம் ஆண்டவனின் கைக்குள் அடங்கி இருக்கிறது, வாய்க்கால் நீரை போல அவர் அதை தம் விருப்பம்படி திருப்பி விடுகிறார், மனிதருடைய நடத்தையெல்லாம் அவர் பார்வையில் குற்றமற்றதாய் தோன்றலாம், ஆனால் ஆண்டவர் அவர் உள்ளெண்ணத்தை சீர்தூக்கி பார்க்கிறார். நம்ம செய்கிறது நமக்கு சரியாக தெரியலாம், ஆனால் ஆண்டவர் சீர்தூக்கி பார்க்கிறார். பழி செலுத்துவதை விட நேர்மையாகவும் நியாயமாகவும் நடப்பதே ஆண்டவருக்கு ஒப்பளிக்கும். அதான் என் பழைய ஏற்பாட்டில் நிறைய இடத்துல வருது, பலியை விட இரக்கத்தை விரும்புகிறேன், மேட்டிமையான பார்வை, இருமாப்பு கொண்ட உள்ளம், இவை பொல்லாரிடம் பழிச்சென்று காணப்படும் பாவங்கள். திட்டமிட்டு ஊக்கத்துடன் உழைப்பவரிடம் செல்வம் சேரும் என்பது திண்ணம், பதற்றத்துடன் வேலை செய்பவர் பற்றாக்குறையில் இருப்பர். ஒருவர் பொய் பேசி சேர்க்கும் பொருள் காற்றாய் பறந்துவிடும், அவரது உயிரையும் அது வாங்கிவிடும். அப்போ பாருங்கள், ஒரு பேராசைக்குரிய நிலையில் எளியவர்களை எதையாவது சொல்லி நம்ம சாதித்து விடலாம் என்று நினைக்கிறவர்கள் பக்கத்தில் கடவுள் இருப்பதில்லை, மாறாக கடவுள் நேர்மையாளர்கள் பக்கம் இருந்து செயல்படுகிறார் அப்படிங்கிறத இந்த நீதிமொழிகளில் புத்தகமெல்லாம் நமக்கு உணர்த்தது. இந்த பேராசையினுடைய ஆழத்தை நம்ம இன்னும் பல இடத்துல பார்க்கலாம். சூசன்னாவினுடைய கதையில் நம்ம பார்க்குறோம் பாருங்கள், அங்கே அந்த சகோதரி ஒரு எளிய மகளாக கடவுள் மீது நம்பிக்கை கொண்ட மகளாக இருக்கிறா, அவள் மீது மோகம் கொண்ட இரண்டு ஊர் தலைவர்கள் என்ன செய்கிறாங்க, அவளை இச்சைக்குரிய காரியத்திற்கு அழைத்து அவள் மறுத்த பொழுது அவள் மீது பழிபாவத்தை வைக்க வேண்டும் என்று அவர்கள் திட்டமிடுறாங்க. இந்த கதைகளை படித்து பாருங்கள், நல்ல அருமையான கதை. கடைசியில் பாருங்கள், கடவுள் தானியலை எழுப்பி அந்த மகளை காப்பாற்றுறாரு. அப்போ பாருங்கள், அந்த எளியவள், அவளுக்கு யாரும் குரல் கொடுக்க மாட்டாங்க, அவள் ஒரு பெண், அவளுக்காக யாரும் பேச மாட்டாங்க, ஏன்னா நம்மளாம் ஊரில் பெரிய நாட்டாம அப்படின்னு நினச்சி அவங்க என்ன செய்தாங்க, செய்த காரியத்தை ஆண்டவர் முறியடிக்கிறார் முறியடிக்கிறார். அதே போல் பார்த்திங்கனாக்கா, இன்றைக்கு கடவுள் முன்னாடி நாம் எளியவர்களாக நம்மை படைக்க வேண்டும். திருத்துதர் பணியில் பார்க்குறோம், அனனியா சஃபீரா இரண்டு பேரும் வார்த்தை கொடுத்துட்டாங்க, கடவுளுக்கு வாக்கு கொடுத்துட்டாங்க. பேதுரு வழியாக கொடுத்த பிற்பாடு அந்த பேராசையினுடைய உச்சக்கட்டம், பேராசையினுடைய அந்த உச்சக்கட்டத்தில் அவங்க பாவம் செய்கிறாங்க. தங்களே தாங்கள் பாவத்துக்கு இழைத்து கொள்கிற போது, வார்த்தையை மாற்றிக்கொள்கிற போது அந்த இடத்துல விளையக்கூடிய வேதனை சாவு. பாருங்கள், அதுதான் நம்ம வேதனையாக பார்க்குறோம். இன்றைக்கி நிறைய நேரம் நம்ம இந்த சாவுக்கு ஒப்பான உடல் ரீதியான வேதனைகள் வலிகள் இதற்குள்ளே நம்ம சிக்கி தவிக்கிறோம். காரணம் என்னென்னா, இந்த மாதிரியான பேராசையினுடைய செயல்பாடுகள், இதை நம்ம சிந்தித்து பார்க்கணும். எனக்குள்ளே என்ன பேராசையின் செயல்பாடுகள் இருக்கிறது? சில பேர் தாய் தந்தைக்கு எதிராக கேஸ் போட்டிருக்காங்க, சில பேர் தாயை கூட பார்க்கக்கூட முடியாத ஒரு கடினமான உள்ளத்தில் தாய் தந்தையரை பார்க்க முடியாத, அதுக்கு ஆயிரம் காரணங்கள் சொல்கிறாங்க. ஆனால் கடவுள் பார்வையில் நீ செய்கிறது நீதியா என்பதை நியாயமாக உட்காந்து நம்ம யோசித்து பார்க்கணும். இரண்டு பேர் ஒரு பிரச்சனை, இரண்டு பேர் நீதி தீர்ப்புக்கு வராங்க அப்படின்னா, இவர் சொல்லுவார் என்னுடைய பக்கம்தான் நீதி, இவங்க சொல்லுவாங்க என் பக்கம்தான் நீதின்னு, ரெண்டு பேருமே தன்னுடைய நீதியை சொல்லுவாங்க. ஆனால் நீதி என்பது ஒன்று தான், ரெண்டு பக்கமும் இருக்க முடியாது. அப்போது நம்ம என்ன செய்யணும்னா, கடவுள் பக்கமாக உட்காந்து நம்மளுடைய செயல்பாடுகளை நம்ம சிந்திச்சு பார்க்கணும். கேஸ் போட்டிருக்கிறோம், வழக்கு தொடுத்துருக்குறோம், அந்த வழக்கு எதை ஒட்டி இருக்கிறது? எளியவர்களான நம்மளுடைய உறவுக்காரங்களை ஒட்டி இருக்குதா? இன்றைக்கெல்லாம் ஆட்கள் எப்படா சாவாங்கன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இறந்த உடனேயும் அந்த பிணத்தின் மீது பங்கீடு நடக்கிறது, அம்மா சொத்து, அப்பா சொத்து, தேவப்பிள்ளைகளே. இதெல்லாம் கடவுளுக்கு உகந்த காரியமாக என்றால் கண்டிப்பாக இருக்க முடியாது. அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கடைநிலை பிள்ளைகளுக்கு பகிர்ந்தளிக்கணும். நிறைய பேர் நான் ஒரு சில பேரை நான் பார்த்துருக்கிறேன், அவங்களுக்கு நிறைய சொத்து இருக்கும், நிறைய சொத்து வச்சுருப்பாங்க, தேவைக்கு மிஞ்சிய அளவு சொத்து இருக்கும். ஆனாலும் அவர்கள் என்ன செய்வாங்கன்னா, என்னுடைய பங்குக்கு இது வந்தே ஆகணும்னு சொல்லி அவங்க வழக்கு தொடுத்து அந்த குடும்பத்தாரையெல்லாம் அலைக்கழிப்பதை நான் பார்த்துருக்கிறேன். சில பேர் அவர்கள் ஒரு இருக்கக்கூடிய சகோதரங்கள் மூன்று பேர் நான்கு பேர் எல்லாருக்கும் அதில் பங்கு உண்டு, அதை அளவீடு பண்ணி எடுத்துக்கொள்ள வேண்டும். இதில் சண்டை போடுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் அதில் அந்த குறுக்கட் வே ஆஃப் திங்கிங்னு சொல்லுவோம் பாருங்களேன், அதாவது குறுக்கு சிந்தனையோடு கூட அதை போய் இடத்த அளந்து மாற்றி போடுறது, இடத்த அளவையை மாற்றுறது, கல்லை மாற்றி ஊன்றுறது, அல்லது வீட்டை பிடிச்சிக்கிட்டு வெளியில் போகாமல் உட்காந்துருக்கிறது, இந்த மாதிரியான வேதனையான காரியத்தை செய்து எல்லாம் எனக்கு தான், எல்லாம் எனக்கு தான், ஏன்னா நான் அம்மாவை பார்த்தேன், நான் அப்பாவை பார்த்தேன். பாருங்கள், இந்த தாய்க்கும் தந்தைக்கும் நீ கொடுத்தது, நீ அதுக்கு பைபிள் சொல்லும்படி குர்பான் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் தாயும் தந்தையும் கூட்டி தூக்கி குப்பையில் போட்டிருக்கலாம். நீ எல்லாம் எல்லாம் செய்த பிற்பாடு அந்த தாயின் மீதும் தந்தையின் மீதும் விலை வைத்து அதை தராசில் நிறுத்து பார்க்குறியே, நீ தாய்க்கும் தந்தைக்கும் கொடுத்த உணவுக்கான அந்த காசை இப்படியாய் நீ பெற முயற்சிக்கிறாயே, அது வேதனையின் காசு. உன் பிள்ளைகள் வேதனைப்படுவதை உன் கண்கள் காணும். தேவ பிள்ளைகளே, இதுதான் உண்மை. இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் சஞ்சலித்து கொண்டு இருக்கிறாங்க, அப்படியே அதாவது முனங்கி கொண்டு இருக்கிறாங்க, புறாவை போல அப்படியே முனங்கி கொண்டே இருக்கிறாங்க. ஏன்னா வேதனை. காரணம், திரும்பி பாரு, உன் வழிகள் எதன் மீது கட்டப்பட்டிருக்கிறது? அடுத்தவர்களுடைய இரத்தத்தின் மீது கட்டப்பட்ட வீடா, அடுத்தவர்களுடைய இரத்தத்தின் மீது இது கட்டப்பட்ட உன்னுடைய சாதனையாது? அது கண்டிப்பாய் தோற்று போகும். உலகத்தில் வேணா நம்ம கிரீடத்தை வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கலாம், ஆண்டவருடைய பார்வையில் அவர் உள்ளெண்ணத்தை சீர்தூக்கி பார்க்கிறவர். அதனால தான் எளியவர்களை அவர் கண்ணூக்கி பார்க்கிறார். யார் எளியவர்? பணக்காரங்க, பணக்காரன் இவர் எளியவர் அந்த பார்வையில் இல்லை. நீ பணக்காரனாக இருக்கலாம், ஆனால் எளியவனாக இருக்கணும். யூதித்து பெரிய பணக்கார பெண், அவளிடத்தில் எல்லாம் இருந்தது, ஆனால் கடவுள் பார்வையில் எளியவளாக இருந்தார். நானும் நிறைய பணம் படைத்தவர்களை பார்த்துருக்கிறேன், ஆனால் அவர்கள் எளியவர்கள், உழைப்பவர்கள். பணம் இருக்குன்னு உட்கார மாட்டாங்க, உழைப்பாங்க, ஆண்டவருடைய காரியத்தில் தங்கள் கரங்களை வைத்து தாங்கி நிற்கிறாங்க. தேவ பிள்ளைகளே, இந்த காரியத்தில் நம்ம எல்லாருமே சற்று நிதானமாக யோசிக்க வேண்டும். நான் நீதியோடு இருக்கிறேனா, நேர்மையோடு இருக்கிறேனா, ஆண்டவருடைய அந்த பார்வையில் நான் சரியானதை செய்கிறேனா? பேராசையினுடைய அந்த ஆழம் நிறைய வெளிப்படும். இந்த பேராசையினுடைய ஆழம், அதாவது சொல்லுவாங்க, அடுத்த நாளைக்கு அடுத்த வாரத்துக்குரிய சாப்பாடை நீ சேர்த்து வச்சுருந்தா நீ அந்த ஹோர்டிங்னு சொல்லுவாங்க, அடுத்த வருஷத்துக்குரிய உணவை நீ சேர்த்து வச்சிங்கன்னா நம்ம திருடன் அப்படின்னு சொல்கிறாங்க. அன்னன்னைக்கு உள்ள உணவை ஆண்டவர் கொடுக்குறாரு. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், ஏதோ ஒரு வருஷத்துக்கு நம்ம யோசிக்கிறோம், ஆனால் நம்ம பல ஆண்டுகளுக்கு தள்ளி என்னுடைய தலைமுறை தாண்டி அவங்க உட்காந்து சாப்பிடும் நினைக்கிறியே, அந்த தலைமுறை தாண்டி பிள்ளைகள் உட்காந்து சாப்பிட்றதில்ல, அவன் கோர்ட்டில் வாசலில் தான் நிற்கிறான் கத்தியோடும் கபடாவோடும். ஏன் தெரியுமா, வெட்டு குத்து தான் இந்த சொத்துகளுக்காக. தாய் தந்தையர்களோ தாத்தா பாட்டிகளோ நினைத்து கொள்ளக்கூடாது, நான் சேர்த்து வைத்த சொத்து என் பிள்ளைகளை வாழ வைக்கும் என்று, அது சாகடிக்கப் போகிறது. ஆகவே தான் ஆண்டவர் எச்சரிக்கிறார், செல்வம் என்பது கடவுள் கொடுக்கிற ஆசீர்வாதம், அதையே நீ பிள்ளைகளின் தலையில் சாபமாய் வைத்துவிட்டு போய்விடக்கூடாது. பிள்ளைகளுக்கு எதை ஆசீர்வாதமாக நீ கொடுக்கணுமோ அதை கொடுக்க வேண்டும். இழப்புனா என்ன, விட்டு கொடுப்பதுனா என்ன, பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். நம்ம தேவ பிள்ளைகள் உணர்ந்து கொள்ளணும். இன்றைக்கி நிறைய திருமணங்கள் உடையுது. காரணம் என்னென்னா, அங்கே ஒரு பிள்ளை இங்கிட்டு ஒரு பிள்ளை, ரெண்டு பேருமே என்ன பிரச்சனை, அப்பா அம்மா வாங்கிட்டு வந்து போட்டதை அந்த பிள்ளை தானாக தின்னது, அந்த பிள்ளை தின்னுட்டு கீழே போட்டதை தான் ஆய நம்ம தாய் தந்தை எடுத்து நம்ம சாப்பிட்டுக்கிட்டோம், நம்ம பிள்ளை சாப்பிட்டுட்டோம், அது மிச்சமீதி வச்சது தான் நமக்கு. அப்போ எல்லாத்தையும் அது சுதந்திரித்து கொண்ட ஒரு மனப்பாக்குவம், எல்லாத்தையும் நான் முதல்ல வச்சு பார்ப்பேன், நான் முதல்ல செய்து பார்ப்பேன், நான் முதல்ல சாப்பிட்டு பார்ப்பேன், எனக்கு மிச்சமீதியாக இருக்கிறதா மற்றவங்க சாப்பிடணும் அப்படிங்கிற மனநிலையோட ஒரு குழந்தை அது மன மேட்டிமையோடு வளர்ந்து வருகிற போது அது போகிற இடத்துல அதால் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. அது வாழ முயற்சிக்கிற இடத்துல கணவனுக்கு கொடுக்க முடியாது, மனைவியோட பகிர முடியாது. திருமணத்தினுடைய அடிப்படை பந்தத்தினுடைய அடையாளமே காம்ப்ளமெண்டிங் என்று சொல்கிறோம். ஒரு கணவன் தன் மனைவிக்கு கொடுக்கணும், அங்கே தான் நிறைவு. கணவனுடைய நிறைவு அவனிடத்தில் இல்லை, அது கொடுப்பதில் இருக்கிறது. மனைவியோட நிறைவு அவளிடத்தில் இல்லை, அவள் எப்பொழுது கணவனிடத்தில் குறையாக இருக்கிறதோ அதை நிறைவு செய்கிறாளோ அங்கே தான் இந்த மனைவியோட நிறைவு அடங்கியிருக்கிறது. பாருங்கள், ஆண்டவர் மோட்சத்திற்கான சாவியை நம்மக்கிட்ட கொடுக்கல, நமக்கான சாவியை எடுத்து வேறொருத்தர்கிட்ட கொடுத்துட்டார். அதனால தான் சொல்கிறோம், வீட்டில் மருமகள்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும், உனக்கு மோட்சத்திற்கான சாவி உங்கள் மாமியார்கிட்ட இருக்குது, மாமியாருக்கு மோட்சத்துக்கான சாவி மருமகள்கிட்ட இருக்குது. அதனால் ஒருவரை ஒருவர் அன்பு செய்யணும். நீங்கள் வேறு வழியே இல்லை, இதுதான் ஆண்டவர் கொடுத்துருக்கிற லாஜிக். இதோ இந்த எளிய உள்ளம், இந்த எளிய உள்ளத்தோடு ஒருவரை ஒருவர் நாம் ஏற்று நடிக்கலாம் தேவையில்லை. சரி, அவர்களும் பலவீனர்கள் என்று ஏற்று அவர்களை நம்ம என்ன செய்யணும், எளியவர்களை எளியவர்களாக ஏற்று நம்ம வாழ்க்கையை எடுத்து சொல்ல வேண்டும். ஏன் இது அப்படி செய்யலை, ஓம் பிள்ளைய செய்தால் விட்டுருவியே, அடுத்த வீட்டிலிருந்து வரக்கூடிய மருமகள் செய்தா நீ பெரிய பிரச்சனையாக பேசுகிறியே. ஒரு பிரச்சனை ஒரு குடும்பத்தில், அப்படிப்பட்ட பிரச்சனை வந்த மருமகளிடத்தில் ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்தது. அந்த வீட்டார் சொல்கிறாங்க, அந்த பிள்ளையின் மீது நியாய தீர்ப்பை வைக்கிறாங்க. நான் கேட்டேன், இந்த இடத்துல உங்கள் மகள் இருந்தால் என்ன செய்வீங்க அப்படின்னப்போ அதுக்கு பதில் சொல்ல மறுக்கிறாங்க அவங்க. தேவ பிள்ளைகளை, இன்றைக்கி நம்மளுடைய வீட்டார்ன்று வருகிற போது நமக்கு ஒரு நியாயம் எழுதுகிறோம், அடுத்த வீட்டாருடைய பிள்ளைன்னு போது வேறொரு நியாயத்தை எழுதுகிறோம். இது ஆண்டவருடைய பார்வையில் எளியவர்களை புறக்கணிக்கிற அடையாளம். அதனால தான் நம்ம சொல்லுகிறோம், ஒரு தாய் தந்தை இல்லாத இல்லை ஒரு கணவன் இல்லாத ஒரு தாய் மட்டும் தனியாக இருக்கிறாங்க, ஒரு மகன் இருக்கிறாரு, அந்த மகன் ஒரு பெண்ணை திருமணம் செய்தாருன்னா இந்த பெண் வந்து என்ன செய்யணும், அந்த தாயை தன்னுடைய தாயை போல் பார்க்கணும். ஒரு வீட்டில் ஒரு மகள் கேட்குறா, உன் தாய் எக்கெடுக்கிட்டு போனால் எனக்கு என்ன, அவளை விரட்டி விட்டுட்டு வரதா இருந்தால் வா நம்ம சேர்ந்து வாழ்வோம், இல்லாட்டினா டைவர்ஸ். நீ வந்து கணவனுக்கு டைவர்ஸ் கொடுக்குற, நீ மனைவிக்கு டைவர்ஸ் கொடுக்கலாம் ஒரு விஷயத்தில், ஆனால் ஆண்டவர் உனக்கு விண்ணகத்திலேருந்து டைவர்ஸ் கொடுத்துருவார். சொல்லோ விண்ணகத்துக்குள்ளே நுழைய முடியாது. தேவ பிள்ளைகளே, எல்லாம் வகையாக எழுதப்பட்டிருக்கிறார். வேதம் பொய் சொல்லவே பொய் சொல்லாது, வேதம் வெளிச்சம். நான் சொல்லுவேன், குருவாக இருக்கிற எனக்கும் அதே வெளிச்சம்தான். நான் ஒரு குருவாக இருக்கிறேன்னா என்னிடத்தில் விடப்பட்டிருக்கிற மந்தைகளை நான் சரியாய் மேய்க்கணும், என்னிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற பணியை நான் அளந்து பார்க்காம நான் ஆண்டவருக்கு அள்ளி கொடுக்கணும், அப்போ தான் என் பணி நிறைவாக இருக்கும் கடவுளுக்கு முன்னாடி. சக்கரியா ஆலயத்திற்குள்ளே போகிறாரு, அவர் செய்ய வேண்டிய காரியத்தை செய்கிறாரு, ஆண்டவருடைய தூதர் வந்து நிற்கிற போது இவர் கேட்குறாரு, எப்படி இது நடக்கும் பாருங்கள். கடவுளுடைய காரியத்தில் இவர் தன்னுடைய அளவீடான வார்த்தையை வைக்கிறார், அதனால் அவருக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை. நீ வாய் பேசாமல் இருப்ப, தேவையற்ற பேச்சு, செய்ய வேண்டியதை செய்யாமல் விட்டால் பாவம், செய்யக்கூடாததை செய்தால் அதுவும் பாவம். ஒரு குருவானவர் அப்படியாக நின்று செயல்பட வேண்டும், எதெல்லாம் செய்யணுமோ அதை செய்யணும். ஒரு குருவானவர் பீடத்தில் நிற்கிற போது ஒரு பரிசுத்த பரிகாரியாக நிற்கணும் இயேசுவை போல. அதே குருவானவர் களத்தில் இறங்குகிற பொழுது ஒரு சமூக சேவகராக நிற்கணும். பாவ சங்கீதத்தின் தொட்டியில் உட்காருகிற போது இரக்கத்தின் அடையாளமாக உட்காரணும். குழந்தைகளோடு இருக்கிற பொழுது சிறு குழந்தையாக மாறணும். இப்படி மாறி வாழ தெரியாத குருவானவர் ஆண்டவருடைய கேள்விக்கு உட்படுத்தப்படுவார். ஏன்னா ஆண்டவர் இவ்வளவு ஆற்றலையும் குருவானவருக்கு கொடுக்கிறார். ஏன்னா ஒரு குருவானவருடைய கையில் ஒரு இனத்தார் ஒரு வயதினர் மட்டும் கொடுக்கப்படலை, எல்லாரும் கொடுக்கப்படுறாங்க. ஒரு கிராமத்தில் நான் இருந்தப்போ சிறு குழந்தைகளை எனக்கு பிடிக்கும். அவங்கள ஆசையாக தூக்க போனனாக்க அதுங்க ஓன்னு அலறி பயமும் பயந்து ஒரே கூப்பாடு போட்டுருவாங்க. நான் ஏய் அப்படின்னு போனனா போதும் பயந்தடித்து ஓடுவாங்க. ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே இந்த குழந்தைங்கள்லாம் பாசமாக போனாலே அவன்லாம் பயந்தடித்து ஓடுறான், என் மூஞ்சை பார்த்தா அவ்வளோ பயங்கரமாக இருக்குது அப்படின்னு கேட்டப்போ அவர் சொன்னார், குழந்தைங்களுக்கு ஒரு லாஜிக் இருக்குடா, நீ என்ன செய், அவங்க பார்க்காத, நீ பார்த்துட்டு பார்க்காம போ அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு எனக்கு. அதுதான் நான் குழந்தைகள் வில்லேஜில் முதல் முறையாக பங்கு தந்தையாக போனப்போ அது மாதிரி கற்றுக்கிட்டேன் நான். அப்போ அதுங்க விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்க, நம்ம பார்க்காத மாதிரி போகணும், அப்படி போயிட்டு விளையாடுறியா விளையாடு விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு போயிடணும், தொடக்கூடாது அவங்கள. அப்படியே போனோன்னையும் அவங்களாம் பக்கத்தில் வருவாங்க, குழந்தைகளை அவங்களாம் பக்கத்தில் வந்து நம்மள, ஏன்னா அவங்களுக்கு அந்த பய உணர்வு போயிடுச்சு, ஓ இவன் கெட்டவன் இல்லை இவன் ரொம்ப நல்லவன் அப்படிங்கிற ஒரு உறுதிப்பாடு அவங்களுக்கு வரும்போது அவங்க வர ஆரம்பிப்பாங்க. அப்படி தான் அவங்க வர ஆரம்பித்தாங்க. வர ஆரம்பித்தன பிறகு வீடு நான் சில விளையாட்டு பொருட்கள் எல்லாம் வாங்கி வச்சுருந்தேன். அவங்க எவ்வளோ தூரம் வருவாங்கன்னா என் ரூமுக்குள்ளே வந்துடுவாங்க, நான் தூங்கிக்கிட்டு இருந்தால் என்னை வந்து எழுப்புவாங்க, பாடர் பாடர். குழந்தைகள் பேசுகிறது ரொம்ப நகைச்சுவையாக இருக்கும். அவங்க வந்து நான் தூங்குற மாதிரி அப்படி நான் கண்ணை மூடிக்கிட்டு இருப்பேன், அவங்க வந்து எழுப்பாங்க, பாடர் பாடர் என்னடா அப்படின்னு. அவன் காரம்பாடை கொடுக்கான் பாடா, அவன் காரம்பாடை கொடுக்க மாட்டா, அவன் என்ன சொல்கிறானே புரியாது, அவன் கொடுக்க மாட்டேங்கிறானா, அதை நான் வரேன் போ. பாருங்கள், இது எல்லாத்துக்குமே ஒரு லாஜிக் இருக்குது. ஒரு குருவானவர் அப்படியாய் இறங்கணும். எதுக்கு சொல்ல வருகிறேன்னு சொன்னால், ஒவ்வொருத்தருக்கும் கடவுள் வந்து எளிய உள்ளத்தை கொடுத்துருக்குறார். அந்த எளிய உள்ளத்தை நம்ம பயன்படுத்தணும். ஒரு முதலாளி தன் பணியாளர்களிடத்தில் எளிய உள்ளத்தோடு செயல்படணும். அப்படி செயல்படலைன்னா அவர் தன்னுடைய கடவுள் முன் அநீதியாக இருக்கிறார், நேர்மையற்றவராய் மாறுகிறார். இதோ இந்த ஒவ்வொரு தளத்தில் இருந்தும் நாம் அப்படி தான் செயல்பட, அதுக்காக எல்லா நேரத்திலையும் குனிஞ்சிகிட்டு இருக்கிறதில்லை. எப்போ நம்ம நிமிர்ந்து நிற்கணுமோ, எப்போ அவர்களை நம்ம வசைப்பாடணுமோ அப்போ பாடலாம், அதுக்கு பர்மிஷன் உண்டு, தவறு செய்யும் போது சொல்லிக் கொடுக்குறது. ஆகவே ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்குறார். எப்போ நம்ம வந்து அடுத்தவர்களை கசைக்கு பிழிவோம், இன்றைக்கெல்லாம் வந்து உலகம் ஒரு பொருளாதார நிலையை மாற்றி கொண்டு இருக்கிறது. இன்றைக்கி வந்து எம்என்சி என்று சொல்லக்கூடிய மல்டி நேஷ்னல் கம்பெனிஸ் எல்லாமே பொருள் சார்ந்த கமாடிட்டி சார்ந்த ஒரு உலகமாக மாறிக்கொண்டு இருக்கிற, நீ இருக்கிற வரைக்கும் உன்கிட்ட ரத்தம் இருக்கிற வரைக்கும் நான் உன்னை பயன்படுத்துவேன், அதுக்கப்புறம் உன்னை தூக்கி குப்பையில் போட்டுருவேன், அதுக்கப்புறம் நீ இருந்தால் என்ன செத்தா எனக்கு என்ன. இன்றைக்கி வந்து இந்த வியாதிகள் வந்து இன்ஃப்ளிக்ட் ஆகுது, உள்ள அனுப்புகிறாங்க வியாதிகள் இன்றைக்கி மக்கள் மத்தியில் பரவ செய்யப்படுகிறது. காரணம், ஒரு சாரார் வாழ வேண்டும் என்பதற்காக இங்கே உயிர்கள் போனாலும் பரவாயில்லன்னு நினைக்கக்கூடிய ஒரு வேதனையின் காலம் அது. இதெல்லாம் எதனுடைய அடையாளம் என்று சொன்னால், அநீதியினுடைய அடையாளம். ஆண்டவர் நீதியின் தேவன் என்பதை வெளிப்படுத்தி இருக்கிறார். அவர் நீதியை விதைக்கிறவராக, நீதியை வெற்றி பெற செய்கிறவரை வரைக்கும் அவர் உட்கார மாட்டார். அவர் நீதியை வெற்றி பெற செய்ய வைக்கிறவர். அப்போ யாரெல்லாம் நீதியோடு செயல்படுறாங்கிறத பார்க்குறார். அதனால தான் நம்ம சொல்லுகிறோம், பொருள் சேர்க்க வேண்டும், பணம் சேர்க்க வேண்டும், நான் என் மாளிகைகளை இடித்து பெரிதாக்கி கொள்ள வேண்டும் என்கிற அந்த மனநிலையை நாம் தவிர்த்துட்டு, நாம் என்று சொல்லுகிற போது யாரெல்லாம் இயேசுவின் பின்னால் செல்லணுமோ அவர்கள் நமக்குரிய அந்த உணவுக்கான காரியத்தை ஆண்டவர் கொடுப்பார், நமக்கு வாழ்வாதாரத்தை அவர் கொடுப்பார், உனக்கு மருத்துவ செலவாக அதுக்குரிய பங்கை அவர் கொடுப்பார். இதை நீங்கள் அறிந்து செயல்பட்டுட்டு நீங்கள் என்ன செய்தீங்கன்னா, ஆண்டவருக்கு மகிமை கொடுத்தா போதும். பைபிளில் ஒரு பெரிய காரியத்தை பார்க்குறோம். லூக்கான செய்தியில் 12வது அதிகாரத்தில் செல்வன் ஒருவன் இருக்கிறான் பாருங்கள். அவர் ஓமையை இயேசு சொல்கிறாரு, செல்வனாயிருந்த ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அவன் சொல்கிறான், நான் என்ன செய்வேன், என் விளைபொருள்களை சேர்த்து வைக்க இடமில்லையே என்று எண்ணினான். ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து இன்னும் பெரிதாக கட்டுவேன், அங்கு என் தானியத்தையும் பொருள்களையும் சேர்த்து வைப்பேன். என் நெஞ்சம்மை, உனக்கு பல்லாண்டுகளுக்கு வேண்டிய பல வகை பொருள்கள் வைக்கப்பட்டுள்ளன, நீ ஓய்வெடு, உண்டு குடித்து மகிழ்ச்சியில் திளைத்துடு. பெருமை அடிச்சுக்கிட்டு இருக்கிறான். அப்போவே ஆண்டவருடைய வார்த்தை வந்துச்சு, அறிவிலேயே இன்றிரவே உன் உயிர் உன்னை விட்டு பிரிந்துவிடும். பார்த்தீங்களா, இப்பொழுது அப்பொழுது நீ சேர்த்து வைத்தவை யாருடையவை ஆகும்? நிறைய உதாரணங்கள், வாழ்வியல் உதாரணங்கள் உண்டு. நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம், யாரையும் இங்கே சொல்ல முடியாது. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, கடவுள் கொடுக்குற ஆசீர்வாதங்களை கடவுளுடைய மகிமைக்காக நம்ம பயன்படுத்த கற்றுக்கொள்ளணும். அதுதான் ஆண்டவர் கொடுக்குற அறிவும் ஆற்றலுமே, அது எந்த விதத்தில் இருந்தாலும். ஆகவே நாம் அடுத்தவர்களை கசக்கி பிழிந்து நம்ம அதன் உயிர் வாழ்கிற அந்த ஒட்டுண்ணிகளைப் போல நாம் இருந்து விடாதபடிக்கு, நாம் செய்கிற காரியத்தில் நீதி நேர்மை அது இலையோடு இருக்கிறதா, அது செழிப்பாக இருக்கிறதா என்பதை கருத்தில் கொண்டு செயல்பட வேண்டும். தர்மியான நேரத்தில் ஆண்டவருடைய பார்வையில் நீங்கள் அடிமைப்படுத்தப்பட்ட அல்லது நசுக்கி பிழியப்பட்ட ஒரு சமூகத்தில் அடையாளமாக இருந்தீங்கன்னா ஆண்டவர்கிட்ட மன்றாடுங்க. நீங்கள் அதை செய்கிற ஒரு அடக்குமுறையின் சமுதாயமாக இருந்தீங்கன்னா நீங்களும் ஆண்டவர்கிட்ட மன்றாடுங்க. ஆண்டவர் தாமே உங்களுக்கான ஞானத்தை தந்து விடுவிக்கிறவர், அடக்குமுறைக்குள்ளே சிக்குண்டு தவிக்கிற பிள்ளைகளை விடுவிக்கிறவர் அவர், தளர்ந்து போன உங்களுடைய கரங்களையும் முழங்கால்களையும் பலப்படுத்துகிறவர் நம் ஆண்டவர். இதோ இந்த திருப்பலி வழியாக உங்களுக்குரிய புதிய அபிஷேகத்தின் வாசலை திறந்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.
நான் தருவேன் நிறைவா, உன் இதயத்தின் அன்பேற்கேடாக. எதை நான் தருவேன் நிறைவா, எதை நான் தருவேன் நிறைவா, உன் இதயத்தின் அன்பேற்கேடாக. எதை நான் தருவேன் நிறைவா, எதை நான் தருவேன் நிறைவா.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இபலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம்.
ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்த இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக.
ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடும் திரு அவையின் காணிக்கைகளை கண்ணோக்கி அருளும். உம் நம்பிக்கையாளர் புனிதத்தில் வளர உதவும் உணவாக இவற்றை நீர் மாற்றியருள் வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
ஆமென்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
இதயங்களை மேலே எழுப்புங்கள்.
ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம்.
நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்.
அது தகுதியும் நீதியும் ஆனதே.
ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகிறோம். உயிர்ப்பினை உயிராற்றலுள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகிறோம். மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்குகின்றோம். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்வதாவது:
தூயவர், 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசன்னா.
ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர்